இன்றைய தமிழரசு நிகழ்ச்சியில் முதலில் செய்தியிருக்கே பின்னர் தொடரும் செய்தியரங்கில், இந்திய பிரதமர் மோடி கிறிஸ்தவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களின் பின்னணியில் மதச்சார்பின்மையை வலியுறுத்தி பேசியது பற்றிய செய்திக்குறிப்பு.
இவர் கூறிய இந்த அருமையான வார்த்தைகள் வந்து இதைத்தான் வந்து இந்தியாவில் வந்து எல்லாருமே எதிர்பார்த்த, இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருமே எதிர்பார்த்த பதில் வந்து இந்த பதில் தான்.
இலங்கை விசாரணை அறிக்கையை ஐநா மன்றம் ஒத்திவைத்தது பற்றி இலங்கையின் வடமாகாண மக்களின் கருத்துக்கள் அடங்கிய செய்திக்குறிப்பு.
இந்த சர்வதேச விசாரணைக்காக இந்த போர்க்குற்ற விசாரணையை முன்னெடுப்பதற்கு தேவையான அத்தனை அறிக்கைகளை நாங்கள் திரட்டி ஐநாக்கு சமர்ப்பித்தும் கூட ஐநா அறிக்கையினை ஒத்து வைப்பது என்பது மிகவும் மனவருத்தத்துக்குரிய செயற்பாடாகவே நாங்கள் பார்க்கின்றோம்.
இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் மஹிந்த ராஜபக்ஷ பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு கோஷ்டி கோரியிருப்பது பற்றிய செய்தி, இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை பற்றி இந்திய இலங்கை தலைவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை குறித்து வடமாகாண மீனவர்களின் கருத்துக்கள், பின்னர் அனைவருக்கும் அறிவியல் ஆகியவை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் இளையன வித்யானந்தா, சார்ல்ஸ் பீட்டர். கிழக்கு உக்ரைனில் போரில் ஈடுபட்டிருக்கும் ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் தாங்கள் டெபால்சவ் நகரின் கிழக்கு எல்லைப் பகுதிகளையும் ரயில்வே நிலையத்தையும் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். தீவிரவாதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ள டொனஸ்கும் லுஹான்ஸ்கும் இடைப்பட்ட பகுதிகளில் உள்ள போக்குவரத்து மையத்தை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதற்கான யுத்தம் இரண்டு போர் நிறுத்த காலக்கெடுக்கள் விதிக்கப்பட்டும் இரண்டு தரப்பிற்கும் இடையே தொடர்ந்தும் இடம்பெற்று வருகிறது. டெபால்சேவ் புறநகர் பகுதிகளில் யுத்தம் தீவிரமடைந்து வருவதை ஊர்ஜிதம் செய்திருக்கும் உக்ரைனிய ராணுவ தரப்பு பேச்சாளர் ரயில்வே நிலையம் கைப்பற்றப்பட்டிருப்பதை மறுத்திருக்கிறார். கிளர்ச்சியாளர்களுக்கான கவச வண்டிகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் ரஷ்யாவில் இருந்து உக்ரைன் எல்லைக்குள் தொடர்ந்தும் வந்து கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார்.
மலேசிய விமானம் ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்களால் கடந்த மாதம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தை அடுத்து ரஷ்ய அதிபர் புட்டின் ஐரோப்பிய நாடுகளுக்கான தனது முதல் பயணமாக ஹங்கேரிக்கு சென்றுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் நேட்டோ போன்றவற்றில் ஹங்கேரி நட்பு நாடாக இருக்கிறது. ரஷ்ய அதிபரின் இன்றைய விஜயமானது எரிவாயு விநியோகம் மற்றும் அணு ஒப்பந்தம் அடிப்படையாக கொண்டது என ஹங்கேரி தெரிவித்துள்ளது. யுக்ரைன் விவகாரம் தொடர்பில் ரஷ்யாவுக்கு விதிக்கப்பட்டுள்ள ஐரோப்பிய ஒன்றிய தடைகளுக்கு ஹங்கேரி ஆதரவு வழங்குகின்ற போதிலும் அதன் எதிர்மறை தாக்கம் தொடர்பிலும் குரல் கொடுக்கிறது.
பாலியல் தொழிலாளிகளை இரவு விருந்துகளுக்கு அழைத்து வந்தார் என்ற குற்றச்சாட்டில் வழக்கு தொடரப்பட்ட பிரான்ஸ் அரசியல்வாதியான டொமினிக் ஸ்ட்ராஸ்கான் மீதான குற்றச்சாட்டுகள் முற்றாக கைவிடப்பட வேண்டும் என அவரது வழக்கறிஞர் கேட்டிருக்கிறார். பாரிஸ், பிரசல்ஸ் மற்றும் வாஷிங்டனில் இடம்பெற்ற இரவு பாலியல் விருந்துகளுக்கு இவர் பாலியல் தொழிலாளிகளை அழைத்து வந்தார். தொழிலாளிகளை ஏற்பாடு செய்தார் என்று இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குற்றம் உறுதி செய்யப்பட்டால் 10 ஆண்டு சிறை தண்டனை இவருக்கு வழங்கப்படலாம். IMF-இன் முன்னாள் பொது முகாமையாளரான இவர் தான் ஏற்பாடு செய்தவர்கள் பாலியல் தொழிலாளிகள் தானா என்பதில் தனக்கு தெரிந்திருக்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார்.
கிரேக்க அரசாங்கம் தனது பொருளாதார மீட்பு திட்டத்தை தொடர விரும்புகிறதா இல்லையா என்பது அந்த நாடு முடிவு செய்ய வேண்டும் என்று ஜெர்மனிய நிதியமைச்சர் வால்ஃப்கேங் கூறியுள்ளார். தமது பெரும் கடன் குறித்த கிரேக்கத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை தன்னாலும் தனது சகாக்களாலும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றும் அவர் ஐரோப்பிய நிதியமைச்சர்கள் மத்தியில் பேசுகையில் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார மீட்பு திட்டத்துக்கு ஒரு நீடிப்பு தேவையா என்பது குறித்து கிரேக்கம் முடிவு செய்ய வெள்ளிக்கிழமை வரை யூரோவை பயன்படுத்தும் நாடுகள் கால அவகாசம் வழங்கியுள்ளன. ஆனால் அந்த திட்டத்தை தாம் ஏற்க மாட்டோம் என்று கிரேக்கத்தை ஆளும் சிரிசா கட்சியின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
ஹெட்டி நாட்டின் தலைநகர் போர்து பிரின்சில் சனத்திரல் நிறைந்த களியாட்டத்தில் ஏற்பட்ட விபத்தில் 18 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அணிவகுப்பில் ஈடுபட்ட ஊர்திகளில் ஒன்று தடை இன்றி நகர்வதற்காக மின்சார கம்பியை கோல் கொண்டு நகர்த்த முற்பட்ட வேளையில் மின் தாக்குதல் விபத்து ஏற்பட்டதாக சாட்சியம் அளித்த பார்வையாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். மின் தாக்குதலில் பலர் உடனடியாக உயிரிழந்தார்கள். உயிரச்சத்தால் தப்பி ஓடியவர்கள் மக்களிடையே பலத்த பீதியை தோற்றுவித்தனர். அதில் ஏற்பட்ட சன நெரிசலிலும் உயிர் இழப்புகளும் காயங்களும் ஏற்பட்டன. உயிரிழந்தவர்களுக்கான அனுதாபத்தை ஹெய்ட்டி அதிபர் மிசல் மாட்டலி தனது ட்விட்டர் மூலம் வெளியிட்டிருக்கிறார்.
ஈராக்கின் மேற்கு நகரான அல் பாக்தாதியில் இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகள் 45 பேரை எரித்து கொலை செய்துள்ளனர் என ஈராக்கிய போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு எரிக்கப்பட்டவர்கள் யார், என்ன காரணத்துக்காக எரிக்கப்பட்டார்கள் என்பது சரியாக தெரியவில்லை. ஆனாலும் அவர்களில் சிலர் பாதுகாப்பு தரப்பைச் சேர்ந்தவர்கள் என நம்புவதாக ஈராக்கிய போலீசார் தெரிவித்துள்ளனர்.
இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். இந்திய தலைநகர் டெல்லியில் கிறித்தவ தேவாலயங்களில் தாக்குதல்கள் அதிகரித்து வந்ததாக வந்த செய்திகளின் பின்னணியில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி கிறித்தவர்கள் விழா ஒன்றில் பேசியபொழுது இந்தியாவின் மதச்சார்பற்ற தன்மையை வலியுறுத்தி பேசியிருக்கிறார். இது குறித்த செய்திக்குறிப்பை வழங்குகிறார் டெல்லியிலிருந்து ஜெயக்குமார்.
இந்தியாவில் மத சுதந்திரத்தை பாதுகாப்பதாகவும் எந்த ஒரு மதக்குழுவும் மற்றைய மதத்தின் மீது வெறுப்புணர்வை தூண்டுவதை தனது அரசாங்கம் அனுமதிக்கப் போவதில்லை எனவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார். இந்திய தலைநகர் டெல்லியில் கிறிஸ்தவர்கள் முன்னிலையில் பேசிய அவர், மதக்குழுக்கள் உணர்வுகளை தூண்டாமல் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் மரியாதை காட்ட வேண்டும் என்றும் கூறினார். அண்மை காலமாக கிறிஸ்தவ தேவாலயங்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தொடர்ச்சியான தாக்குதல்களினால் கிறிஸ்தவ சமூகத்தினர் கோபமடைந்துள்ள சந்தர்ப்பத்திலேயே மோடி இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். இந்தியாவில் கிறிஸ்தவ சிறுபான்மையினரின் மத சுதந்திரத்தை பாதுகாக்க மோடி தவறிவிட்டார் என்ற விமர்சனத்துக்கு பதிலளிக்கும் விதமாகவே மோடியின் கருத்துக்கள் இருப்பதாக செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். வத்திகனில் சமீபத்தில் நடைபெற்ற விழாவில் கேரளாவை சேர்ந்தவர்களான மறைந்த குரியகோஸ் இலியாஸ் சாவாரா மற்றும் அன்னை யுஃப்ராசியா ஆகியோருக்கு புனிதர் பட்டம் வழங்கி தூதர்களாக அறிவிக்கப்பட்டனர். அதற்கான பாராட்டு விழா இன்று செவ்வாய்க்கிழமை காலை புதுடெல்லியில் நடைபெற்ற போதுதான் பிரதமர் மோடி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசுகையில் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். மதசார்பற்ற நாடாக இந்தியா விளங்கும் என்று கூறிய சமயத்தில் அதற்காக தனது தலைமையிலான அரசாங்கம் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று நம்பிக்கை அளித்தார். அதேபோல் பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சிறுபான்மை இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் மற்ற நம்பிக்கையை பின்பற்றுவோர் மீது வெறுப்புணர்ச்சியை வெளிப்படுத்துவதை அரசு எந்த காரணத்திற்காகவும் அனுமதிக்காது என்றும் உறுதியளித்தார். அனைவரையும் சமமாக பாவித்து வளர்ச்சி என்பதையே தாரக மந்திரமாக கொண்டுதான் முன்னேற விரும்புவதாகவும் மதத்தின் பெயரால் நடத்தப்படும் வன்முறைகளை தான் கண்டிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். புதுடெல்லியில் கடந்த 3 மாதங்களில் மட்டும் 6 முறை கிறிஸ்தவ தேவாலயங்கள் மற்றும் நிறுவனங்கள் மீது தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றன. இதையடுத்து மோடி தலைமையிலான அரசாங்கம் பொறுப்பேற்ற பின்புதான் இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்கள் நடைபெறுவதாக சிலர் குற்றம் சாட்டினார்கள். அதே சமயம் நடைபெற்று முடிந்த டெல்லி சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரங்களின் போதும் கூட இதுபோன்ற தாக்குதல் சம்பவங்கள் தொடர்ந்தன. பாரதிய ஜனதா கட்சிக்கு இத்தேர்தல் முடிவுகள் பின்னடைவை உண்டாக்கியதற்கு இதுவும் ஒரு காரணமாக கருதப்படுகிறது. இந்நிலையில் மோடி கிறிஸ்தவ மதத்தினர் கொண்டாடும் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறார். டெல்லியில் நடைபெற்ற தாக்குதல் சம்பவங்களின் பின்னணியில் பாஜக தான் செயல்பட்டது என்றும் சிலர் குற்றம் சாட்டினார்கள். குறிப்பாக கிறிஸ்துமஸ் தினமான டிசம்பர் 25 தேதி என்றுதான் வாஜ்பாயின் பிறந்த தினம் என்பதால் அதை நல்லாட்சி தினமாக கொண்டாட மத்திய அரசு எடுத்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதால் தான் இச்சம்பவங்கள் தொடர்வதாக அவர்கள் கூறினர். மோடியின் இன்றைய கருத்துக்கள் குறித்து டெல்லி புனித குடும்ப மருத்துவமனையின் துணை இயக்குநர் மற்றும் முன்னாள் டெல்லி தமிழ் கத்தோலிக்க மறைப்பணியின் பொறுப்பாளரான ஆரோக்கியதாஸ் பிபிசி தமிழோசைக்கு கருத்து தெரிவிக்கையில்,
இவர் கூறிய இந்த அருமையான வார்த்தைகள் வந்து இதைத்தான் வந்து இந்தியாவில் வந்து எல்லாருமே எதிர்பார்த்த, இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவருமே எதிர்பார்த்த பதில் வந்து இந்த பதில் தான். ஆனால் இந்த கூறிய வார்த்தைகளை எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வருவார் என்பது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. ஏனென்றால் அவர் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய உந்துகோலாகத்தான் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கார் ஒழிய அவர் தன் சுயலாக அவர் இயக்க முடியவும் இல்லை, இயங்கவும் மாட்டார் என்பது என்னுடைய ஆழமான கருத்து. இரண்டாவது வந்து அவர் வந்து இப்பொழுது வந்து அவர் ஒரு பாடம் கற்றிருக்கலாம் என்பதையும் நான் உணர்கின்றேன். ஏனென்றால் சமீபத்தில் நடந்த அந்த தேர்தலிலே வந்து மிகவும் அதிகமான அளவில் வெற்றி பெற்றதன் காரணத்தால் மக்கள் அவரை எந்த அளவுக்கு மதித்திருக்கிறார்கள், மக்கள் அவருடைய அவர் மீது எந்த அளவுக்கு சினம் கொண்டிருக்கிறார் என்பதையும் அவர் உணர்ந்து விட்டால் அனைவருமே பாடம் கற்பித்துக் கொடுத்தார்கள்
என்று கூறினார் ஆரோக்கியதாஸ்.
டெல்லியிலிருந்து ஜெயக்குமார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் ரோசையாவின் உரையுடன் இன்று தொடங்கியது. இதுகுறித்து சென்னையிலிருந்து முரளிதரன்.
தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பராமரிக்கப்படுவதாக தமிழக ஆளுநர் ரோசையா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்றத்தில் உரை நிகழ்த்திய ரோசையா இவ்வாறு குறிப்பிட்டார். தமிழ்நாடு சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று துவங்கியது. இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் இது என்பதால் தமிழக ஆளுநர் ரோசையா உரை நிகழ்த்தினார். கடந்த 4 ஆண்டுகளாக சரியான காலத்தில் எடுக்கப்பட்ட திறன்மிக்க நடவடிக்கைகளின் மூலமாக மாநிலத்தில் அமைதி நிலைநாட்டப்பட்டுள்ளது என்றும் தீவிரவாதம் முறியடிக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் இலங்கையில் உள்நாட்டிலேயே இடம்பெயர்ந்து வாழும் இலங்கை தமிழர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கப்பட்ட பின்னரே இங்கு வாழும் அகதிகள் தாயகம் திரும்புவது குறித்து சிந்திக்க வேண்டும் என்றும் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்படும் நிகழ்வுகள் உடனடியாக முடிவுக்கு வர வேண்டும் என்றும் ஆளுநர் தன் உரையில் குறிப்பிட்டார். ஆளுநர் ரோசையா ஆங்கிலத்தில் தன் உரையை படித்து முடித்த பிறகு சபாநாயகர் தனபால் தமிழில் வாசித்தார்.
2011 மே மாதம் முதல் 2014 செப்டம்பர் மாதம் வரை 2,58,382 கோடி ரூபாய் அளவிற்கு கூடுதல் முதலீடுகளை ஈர்த்து தமிழகம் நமது நாட்டின் 2வது இடத்தை பெற்றுள்ளது.
முன்னதாக அவை துவங்கியவுடன் ஆளுநர் ரோசையா தன் உரையை படிப்பதற்காக எழுந்தபோது திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் எழுந்து பேச ஆரம்பித்தார். ஆனால் அதற்கு அவர் அனுமதிக்கப்படவில்லை. இதையடுத்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இவர்களைத் தொடர்ந்து சிபிஎம், புதிய தமிழகம் ஆகிய கட்சிகளும் வெளிநடப்பு செய்தன. சபைக்கு வெளியில் செய்தியாளர்களிடம் பேசிய மு க ஸ்டாலின் தமிழகத்தில் பினாமி ஆட்சி நடப்பதாக குற்றம் சாட்டினார்.
இது ஒரு கையாலாகாத ஒரு கொடுமையான ஆட்சியாக தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவுடைய பினாமி ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இப்பொழுது கவர்னர் உரை நாங்கள் கண்டித்து அதை புறக்கணித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம்.
தமிழகத்தில் நிலவும் பல பிரச்சனைகள் தொடர்பாக உருப்படியான நடவடிக்கைகள் இல்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினரான சவுந்தரராஜன் குற்றம் சாட்டினார்.
சட்டம் ஒழுங்கு சீர்கட்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் கொள்ளை, கொலை, வழிப்பறி, சங்கிலி பறிப்பு என்று நடைபெறுகிறது. ரவுடிகளுடைய கொலைகள், ஆதாய கொலைகள் என்று அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. டெங்கு காய்ச்சல், பன்றி காய்ச்சல், பறவை காய்ச்சல் என்று மக்கள் செத்துமடிகிறார்கள். அதற்கு எதிரான உருப்படியான நடவடிக்கை கிடையாது.
ஆளுநரின் இன்றைய உரை குறித்து திமுக தலைவர் கருணாநிதி, தேமுதிக தலைவர் விஜயகாந்த், பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ், தமிழக காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை, மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ ஆகியோர் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்னும் 4 நாட்களுக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் ஆளுநர் உரை மீதான விவாதம் நடத்தப்படவிருக்கிறது.
சென்னையிலிருந்து முரளிதரன் வழங்கிய இந்த குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. இனி இலங்கை குறிப்புகள். எதிர்வரும் இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை பிரதமர் பதவிக்கு முன்னிறுத்த வேண்டும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு கோஷ்டி முயற்சி எடுத்து வருகிறது. இது குறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் கொழும்பிலிருந்து செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்த மஹிந்த ராஜபக்சவை எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலின் போது பிரதமர் பதவிக்கான வேட்பாளராக நிறுத்தப்பட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஒரு பிரிவு முயற்சிகள் மேற்கொண்டு வரும் நிலையில் அந்த கட்சிக்குள் ஏற்கனவே நிலவி வரும் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் சாத்தியக்கூறு தோன்றியுள்ளது. இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீண்டும் பிரதமர் வேட்பாளராக தெரிவு செய்யப்பட வேண்டுமென்று வலியுறுத்தி நாளை நடைபெறவுள்ள கூட்டத்தில் தானும் கலந்து கொள்ளப் போவதாக மேல்மாகாண சபை முதலமைச்சரும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மூத்த உறுப்பினர்களின் ஒருவருமான பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இந்த கூட்டம் நாளை மாலை நுகைகொடவில் நடைபெறவுள்ளது. முன்னாள் அமைச்சர்களான விமல் வீரவன்ச, வாசுதேவ நாணயக்கார, தினேஷ் குணவர்தன மற்றும் பிவித்துரு ஹெல உரிமைய அமைப்பின் தலைவர் உதய கம்மன்பில உட்பட சில அரசியல்வாதி இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளனர். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது 58 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றுக்கொண்ட மஹிந்த ராஜபக்ஷ அடுத்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பிரதமர் வேட்பாளராக நிறுத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியே இந்த கூட்டம் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் தனது கட்சி கலந்து கொள்ள மாட்டாதென்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அண்மையில் அறிவித்திருந்தது. ஆயினும் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது மஹிந்த ராஜபக்ஷவை வெற்றி பெறச் செய்வதற்கு தான் பாடுபட்டதாக தெரிவித்த மேல்மாகாண சபை முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க எனவே மனசாட்சிக்கமைய தான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதாகவும் அறிவித்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் தனது மனசாட்சிக்கு அமைய செயற்பட முடியும் என்று கட்சி தலைவரும் ஜனாதிபதியுமான மைத்திரிபால சிறிசேன அண்மையில் தெரிவித்திருந்தார். இதன்படி தனது மனசாட்சிக்கமைய நாளை நடைபெறவுள்ள கூட்டத்தில் கலந்து கொள்ள தீர்மானித்ததாகவும் தெரிவித்தார் மேல்மாகாண சபை முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க. இதேவேளை மேல்மாகாண சபையைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர்கள் நாளை நடைபெற கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளதாக பிவித்துரு ஹெல உரிமைய அமைப்பின் தலைவரும் முன்னாள் மாகாண சபை அமைச்சருமான உதய கம்மன்பில பிபிசியிடம் தெரிவித்தார். மேல்மாகாண சபையின் ஆளும் கட்சியில் 56 உறுப்பினர்கள் இருப்பதாக தெரிவித்த உதய கம்மன்பில முதலமைச்சர் பிரசன்ன ரணதுங்க உட்பட 40க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் நாளை நடைபெறவுள்ள கூட்டத்தில் கலந்து கொள்வதை உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 2 பிரிவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் அரசியல் அவதானிகள் தெரிவித்துள்ளனர்.
கொழும்பிலிருந்து கே எஸ் உதயகுமார். இலங்கை போரின் இறுதிக்கட்டத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் குறித்த ஐநா மன்ற அறிக்கை வெளியிடுவது ஒத்திவைக்கப்பட்டிருப்பது பற்றி வடமாகாண மக்களின் கருத்துக்கள் அடங்கிய ஒரு செய்திக்குறிப்பை வழங்குகிறார் வவுனியாவிலிருந்து செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் போர்க்காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற மனித உரிமை மீறல்கள் குறித்த ஐநா மனித உரிமைகள் ஆணையரின் விசாரணை அறிக்கை பிற்போடப்பட்டிருப்பது குறித்து பலரும் கவலை வெளியிட்டிருக்கின்றார்கள். உள்நாட்டு விசாரணைகளில் நம்பிக்கை இழந்திருந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த சர்வதேச விசாரணையின் மூலம் தங்களுக்கு நீதியும் நிவாரணமும் கிடைப்பதற்கு வழி ஏற்படும் என்று நம்பியிருந்ததாகவும் அந்த நம்பிக்கை இப்போது தளர்ந்திருப்பதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் வேண்டுகோளுக்கு அமைவாக ஐநா மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் இந்த விசாரணையை நடத்தியிருந்தது. எனினும் மூன்று சர்வதேச நிபுணர்கள் அடங்கிய அந்த விசாரணை குழு இலங்கை வந்து விசாரணைகளை நடத்துவதற்கு முன்னைய இலங்கை அரசாங்கம் அனுமதி மறுத்திருந்தது. இதனால் அந்த விசாரணை குழுவினர் இலங்கைக்கு வராமலேயே தமது விசாரணைகளை நடத்தி அறிக்கை ஒன்றை தயார்படுத்தி இருந்தார்கள். இந்த அறிக்கை மார்ச் மாதம் 28 ஐநா மனித உரிமை பேரவையின் அமர்வில் சமர்ப்பிக்கப்படும் என்று முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆயினும் இலங்கையின் புதிய அரசாங்கம் விடுத்த வேண்டுகோளை ஏற்று அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படுவது 6 இப்போது பிற்போடப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் யுத்தத்தினால் பல்வேறு வழிகளிலும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக செயற்பட்டு வருகின்ற பெண்கள் நடவடிக்கை வலை அமைப்பு என்ற அமைப்பைச் சேர்ந்த மகாலட்சுமி அவர்களை தொடர்பு கொண்டு இது பற்றி என்ன கருதுகின்றீர்கள் என கேட்டேன்.
இந்த போர்க்குற்ற விசாரணை அறிக்கையில வந்து பின்போட பெற்றது தமிழ் மக்களுக்கு பெரும் ஏமாற்றத்தை தான் தந்துள்ளது. இன்றைக்கு யுத்தம் முடிந்து 6 ஆகியும் காணாம போனவர்கள், சிறையில் இருப்பவர்கள், இந்த மனித உரிமை மீறல்கள் இவற்றுக்கு இன்று வரை நாங்கள் முடிவு காணவில்லை. உள்நாட்டு விசாரணை கூட வெறும் கண்துடைப்பாகவும் அது மக்களின் மனதை வந்து நோகடித்த சம்பவமாகவும் தான் அமைந்தது. இன்னும் காணாமல் போனவர்கள் தங்கள் தேடும் உறவுகளை, தங்களுடைய பிள்ளைகளை, கணவர்களை கைகால் இல்லாமலோ கண் இல்லாமலோ உயிரோடு தந்தால் போதும் என்ற ஆதங்கத்தில் இன்றுமே தேடி வருகின்றார்கள். இருந்தும் இந்த உள்ளூர் விசாரணையானது மக்கள் மத்தியிலே பெரும் ஏமாற்றத்தை தந்த நிமித்தம் நாங்கள் சர்வதேச விசாரணையை நம்பியிருந்தோம். இந்த சர்வதேச விசாரணைக்காக இந்த போர்க்குற்ற விசாரணையை முன்னெடுப்பதற்கு தேவையான அத்தனை அறிக்கைகளை நாங்கள் திரட்டி ஐநாக்கு சமர்ப்பித்தும் கூட ஐநா அறிக்கையினை ஒத்து வைப்பது என்பது மிகவும் மனவருத்தத்துக்குரிய செயற்பாடாகவே நாங்கள் பார்க்கின்றோம். இது தமிழ் மக்கள் மத்தியிலே பெரும் ஏமாற்றத்தை தருவதுடன் இந்த காலம் தாழ்த்தல் வந்து நீதி கிடைக்காமல் இருப்பதற்கு சமனாகவே நாங்கள் இதை பார்க்கிறோம்
என்றார் பெண்கள் செயற்பாட்டு வலை அமைப்பைச் சேர்ந்த மகாலட்சுமி அவர்கள். இதேவேளை யுத்த மோதல்களில் இழப்புகளை சந்தித்தவர்கள் சிலரை தொடர்பு கொண்டு இந்த விசாரணை அறிக்கை பிற்போடப்பட்டிருப்பது குறித்து கேட்டேன்.
சர்வதேச விசாரணை அறிக்கை பின்போடப்பட்டிருக்கிற தகவலை நாங்கள் கேள்விப்பட்டு சரியாக மனவருத்தப்படுகிறோம். பல விசாரணைகள் சாட்சி சொல்லியும் உண்மையை அதை எங்களுக்கு வெளியிட மறுக்கணும். இந்த அரசாங்கமும் இப்படி விசாரணை அறிக்கை பின்தள்ளி நடக்கிறது எங்களுக்கு உண்மையிலே மிக மிக மனவருத்தம். எங்களுக்கு சரியான நீதியும் உண்மையும் நேர்மைத்தன்மையும் எங்களுக்கு நிச்சயமாக வேணும்.
எந்த புள்ளி ஒன்றும் காணல சார். அவன் வளைஞ்ச மடத்துல இருந்து முள்ளிவாய்க்கால் வந்து வட்டுவாக்கில் வந்த இடத்துல இந்த புள்ள நீவில போய் சரணடைஞ்சது. வட்டுவாயில எங்களை புள்ள நீ குடுப்போட எங்களை புள்ள நின்றதை செய்யக்கூடிய கண்டுகாட்டிக்கலாம். 2-3 பிறகு ஓமந்தேலும் அந்த முதல் கண்ட நபர் திரும்பவும் கண்டுகாட்டிருக்கிறார்.
என அவர்கள் தெரிவித்தனர்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம். இதே செய்தி குறித்து ஜெனீவாவில் இந்த விசாரணை நடவடிக்கைகளுக்கு உதவிய புலம்பெயர் தமிழ் ஆர்வலர் ராஜ்குமார் அவர்களிடம் கருத்து கேட்டேன்.
ஆமாம், இது ஒரு எதிர்பார்த்த விடயமாகத்தான் இருந்தது. ஏனென்றால் இலங்கையில் ஆட்சி மாற்றத்துக்கு பின் 2 காரணங்களுக்காக அவர் ஒத்திவைக்கப் போவதாக ஏற்கனவே கருத்துக்கள் வெளியே வந்திருந்தன. அதிலே ஒன்று அவர்கள் கூறினார்கள், அங்கே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதால் நாட்டுக்குள் சென்று விசாரணையை நடத்துவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதாவது அந்த சந்தர்ப்பம் இருக்கின்றது என்று. அதற்காக தாங்கள் கொஞ்சம் ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இருந்த அரசாங்கமானது இந்த விசாரணையை முழுமையாக நிராகரித்திருந்தது. அடுத்ததாக அரசியல் காரணம் ஒன்று இருந்தது. ஏனென்றால் இப்பதான் புதிய அரசாங்கம் வந்திருக்கின்றன. ஒரு 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 அறிக்கை வந்தவுடன் அந்த அறிக்கையை தொடர்ந்து ஒரு பிரேரணை அங்கே அந்த கவுன்சிலில் கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. ஆகவே அப்படி ஒன்று கொண்டு வரும்போது எந்த நாடும் இதற்கு ஆதரவளிக்காத ஒரு தன்மை இருப்பது போல் தெரிந்தது. அதனால் இதிலே ஒரு சற்று அமெரிக்கா பின்வாங்கிய தன்மையும் தெரிந்தது. இந்த இரண்டையும் வைத்து நாங்கள் எதிர்நோக்கும் போது முதலேயே நாங்கள் எதிர்வு கூறினோம் இப்படியான ஒரு விடயம் நடைபெறப் போகின்றது என்று. ஆனால் பல அழுத்தங்களை கொடுத்திருந்தோம், பல முயற்சிகளை செய்திருந்தோம். ஆனால் இறுதியாக நேற்று இந்த அறிக்கை வந்திருக்கின்றது. இந்த அடிப்படையில் 6 மாதம் தள்ளி போடப்பட்டிருக்கின்றது. இது ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயமா தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் இலங்கையை பொறுத்த மட்டில் அந்த நேரம் காலம் என்பது அது விசாரணைக்காக கொடுக்கப்பட்டிருந்தால் பரவாயில்லை, ஆனால் அங்கே உள்ளக விசாரணை ஒன்றை செய்யலாம் என்ற ஒரு கருத்து என்று உருவாகி கொண்டிருக்கின்றது. ஆனால் உள்ளக விசாரணை எவ்வளியில் நடைபெறுவதற்கு சாத்தியமில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் அந்த திரேரணையில் மிக தெளிவாக கூறியிருந்தார்கள், இந்த பாஸ்ட் வயலேஷன் என்று அவர்கள் கூறிய தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் நடந்த அந்த போரில் நடந்த போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள், அதாவது சர்வதேச சட்டங்களுக்கு கீழே வரும் குற்றங்கள் என்று விசாரிக்கப்படும் போது இலங்கை அரசாங்கம் ஒரு தரப்பாக இருக்கின்றது. ஆகவே இரண்டு தரப்புக்கு இடையிலான விசாரணையில் இரண்டு தரப்பில் ஒரு தரப்பு எப்படி அந்த விசாரணையை செய்ய முடியும் என்ற அந்த கேள்வி இன்னும் இருக்கின்றது என்றுதான் நாங்கள் பார்க்கிறோம்.
இலங்கையிலே ஒரு நம்பகமான ஒரு விசாரணையை நாங்கள் உள்நாட்டிலேயே நடத்துவோம் என்ற உறுதிமொழியை அவர் மைத்ரிபால சிறிசேனவின் தரப்பு தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது கூறி அதன் பிறகு ஆட்சிக்கு வந்திருக்கிறது. எனவே அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் என்று மனித உரிமை கவுன்சிலும் அதில் அங்கம் வகிக்கின்ற மற்ற நாடுகளும் நம்பியிருந்தால் அதில் நீங்கள் அதில் பெரிய அளவு குறை காண்பது சரியாக இருக்குமா?
அவர்கள் நம்பி இருக்கின்றார்கள் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கலாம். ஆனால் இங்கே நான் மீண்டும் கூற விரும்புவது என்னென்று சொன்னால், மைத்ரிபால சிறிசேனா அவரே அதாவது டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தார் அந்த இறுதி காலங்களில். குற்றச்சாட்டு அவரின் மேலும் தான் இருக்கின்றது. மற்றும் அவரின் முக்கிய பதவிகள் வகிக்கும் சரத் பொன்சேகா போன்றவர்கள் பலர் இன்று ஆட்சியில் இருக்கின்றார்கள். இவர்கள் மேலும் தான் அந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கின்றது. இது ஐநாவின் அறிக்கைகள் மற்றும் பல அறிக்கைகளின் ஊடாக இந்த குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே விசாரணை என்பது நாங்கள் இரண்டு விடயமாக பார்க்க வேண்டும். ஒன்று, நேரம் எடுப்பது சர்வதேச விசாரணையை இன்னும் வலுப்படுத்துவதற்காக நேரம் எடுப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம். ஆனால் உள்ளக விசாரணைக்காக அந்த நேரத்தை கொடுப்பது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. எனதான் அவர்களும் ஒரு குற்றத்தரப்பாக இருக்கின்றனர்.
தமிழ் ஆர்வலர் ராஜ்குமார். இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை குறித்து இந்திய பிரதமர் மோடியுடன் இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தைகள் குறித்து வடமாகாண மீனவர்களின் கருத்தடங்கிய மற்றொரு செய்திக்குறிப்பை வழங்குகிறார் போனியாவிலிருந்து மாணிக்க வாசகம்.
இந்தியா சென்றுள்ள இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக இருநாட்டு தலைவர்களும் மேற்கொண்டுள்ள முடிவினை இலங்கையின் வடபகுதி மீனவர்கள் வரவேற்றிருக்கின்றார்கள். இலங்கை இந்திய மீனவர் பிரதிநிதிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகளில் பங்கு பெற்றிருந்தவரும் மன்னார் மாவட்ட மீனவர் சம்மேளன தலைவருமாகிய ஆல்பர்ட் ஜஸ்டின் சொய்சா அவர்களை தொடர்பு கொண்டு இந்த பேச்சுவார்த்தை முடிவு குறித்து என்ன கருதுகின்றீர்கள் என கேட்டேன்.
நாங்கள் பயந்துகின்றிருந்தோம். உயர் மட்டத்திலே பேச்சுவார்த்தை நடந்து எங்களுடைய பகுதிகளை மீன்பிடிப்பதற்கு ஓரிரு நாளோ அல்லது ஓரிரு மாசங்களோ அவர்களுக்கு அவகாசம் கொடுத்து விட்டால் அவர்கள் தொடர்ந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் உள்ள படகுகள் வந்து எங்களுடைய பகுதியை நாசம் செய்து விடுவார்கள். அப்படி ஒரு பயம் இருந்தது. ஆனால் மீனவர்கள் மூலமாக பேச்சுவார்த்தையை நாங்கள் வரவேற்கின்றோம். எங்களுடைய மக்களுடைய எல்லா அபிலாசைகளையும் நாங்கள் கேட்டு தெரிந்து வைத்திருக்கின்றோம். ஏற்கனவே நடந்த 2 கட்ட பேச்சுவார்த்தைகளையும் எங்களுடைய மக்களுடைய நிலைப்பாடு என்ன, இதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள், இதனால் ஏற்படக்கூடிய நன்மதினைகளை நாங்கள் விளக்கமாக குறிக்கின்றோம்.
இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் இலங்கையின் சார்பில் கலந்து கொண்டிருந்த பிரதிநிதிகளில் ஒருவருமாகிய ஆல்பர்ட் ஜஸ்டின் சொய்சா அவர்கள்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம் அவர்கள் வழங்கிய இந்த செய்திக்குறிப்புடன் செய்தி அரங்கம் நிறைவு பெறுகிறது. இனி அனைவருக்கும் அறிவியல் தயாரித்து வழங்குகிறார் எல் ஆர் ஜெகதீசன்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் உடல் வாகுக்கேற்ற உடற்பயிற்சி எது என்பது குறித்த செய்தியை பார்க்கலாம். ஒவ்வொரு உடலும் ஒரு தனி ரகம். எனவே ஒவ்வொரு உடலுக்கேற்ற உடற்பயிற்சியை செய்வதே சரியான அணுகுமுறை. அப்படியானால் உங்கள் உடலுக்கேற்ற உடற்பயிற்சி எது? அதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் உங்களின் உடல் வாகை பற்றி முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் உடல் வாகு என்பது நினைத்த மாத்திரத்தில் எடை கூடிவிடும் ரகமா, அல்லது எவ்வளவு சாப்பிட்டாலும் எந்த உடற்பயிற்சியும் செய்யாமல் இருந்தாலுமே கூட உங்களுக்கு உடல் எடையே கூடாத ரகமா? ஒவ்வொரு மனித உடலுமே தனித்தன்மை கொண்டது. அதாவது ஒவ்வொருவரின் கைரேகையும் ஒரு விதம் என்பதைப் போல தனித்துவமானது உடல்வாகு. ஆனாலும் மனித உடல்வாகை எலும்புகளின் அளவு, சதைகளின் தன்மை மற்றும் கொழுப்பின் அளவு ஆகியவற்றை கணக்கில் எடுத்து பொதுவான 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்க முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது உங்கள் உடலுக்கு ஏற்ற உடற்பயிற்சி எது என்பது உங்கள் உடல் குறித்த உங்களின் புரிதலை பொறுத்தது.
இதில் பிரச்சனை என்னவென்றால், ஒருவருக்கு என்ன விதமான உடற்பயிற்சி தேவை என்று விவாதிக்கின்ற பொழுது இரண்டு காரணிகள் ஒன்றுக்கொன்று நேரெதிரில் நின்று முரண்படுகின்றன
என்கிறார் ஸ்பெயினில் இருக்கும் விளையாட்டு விஞ்ஞான மையத்தின் பேராசிரியர் அல்டோ ரெண்டிமீண்டோ. உடற்பயிற்சி மூலம் நீங்கள் உடல் வனப்பை அழகுபடுத்த விரும்புகிறீர்களா அல்லது விளையாட்டு திறமையை மேம்படுத்த பார்க்கிறீர்களா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்கிறார் அவர். மரபணு காரணிகள் மற்றும் உடலின் தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் மனித உடலை மூன்று பிரிவுகளாக பிரிக்கிறார்கள் உடலியலாளர்கள். மூன்று வகையான உடல் வாகில் எக்டோமார்ப் என்பது முதல் ரகம்.
இந்த ரக மனிதர்கள் உயரமானவர்கள், ஒல்லியானவர்கள், முன்னோக்கி சாயும் தன்மை கொண்டவர்கள், நீண்ட கால்களும் சதைப்பற்றில்லாத மார்பு பகுதியும் கொண்டவர்கள். இவர்களின் உடம்பில் பெரும்பாலும் சதை எதுவும் போடாது
என்கிறார் பேராசிரியர் மார்க்கோ. இப்படிப்பட்ட எக்டோமார்ப் உடல்வாகு கொண்டவர்களுக்கு நீண்ட நேரம் தாக்குப்பிடித்து நிற்கும் உடல் திறன் தேவைப்படும் தடகள போட்டிகள் பொருத்தமான விளையாட்டுகளாக இருக்கும். நீச்சல், சைக்கிள் போட்டிகள் போன்றவை. இத்தகைய உடல்வாகு கொண்டவர்களுக்கு ஏற்ற உடற்பயிற்சியின் முக்கிய நோக்கம் உடல் வலிமையை மேம்படுத்துவதாகவும் உடல் எடையை அதிகப்படுத்தி உடற்சதையை கூட்டுவதாகவும் இருக்க வேண்டும் என்கிறார் பேராசிரியர் மார்க்கோ.
இப்படிப்பட்டவர்கள் தங்களின் உடல் மூட்டுக்களை அதிகம் அசைக்கும் விதமான உடற்பயிற்சிகளை செய்தாக வேண்டும். அதன் மூலம் அவர்களின் உடலின் பெருஞ்சதை பகுதிகளும் சிறுசதை குழுமங்களும் கூடுதலாக செயற்பட்டு வலுப்பெறும்.
இப்படிப்பட்டவர்கள் அதிகபட்சமாக மூச்சு பயிற்சி தேவைப்படும் ஏரோபிக் உடற்பயிற்சிகளை குறைவான அளவில் செய்வது நல்லது என்கிறார் அவர். காரணம், இப்படிப்பட்டவர்கள் ஏரோபிக் உடற்பயிற்சிகள் அதிகம் செய்தால் அவர்களின் உடல் எடை குறைவதோடு உடல் சதை கூடுவதும் நின்றுவிடும் என்று அவர் எச்சரிக்கிறார். அடுத்தது எண்டோமார்ஃப் என்கிற உடல்வாகு. இந்த ரக உடல்வாகு என்பது எக்டோமார்ஃப் உடல்வாகுக்கு நேர் எதிரான உடல்வாகு. இவர்களின் உயரம் குறைவாகவும் உடலின் மத்திய பகுதியில் அதிக சதை பிடிப்புடனும் இருப்பார்கள். இந்த ரக உடலில் உணவு செறிபடும் உள்ளியக்கம் மெதுவாக நடப்பதால் உண்ணும் உணவின் கொழுப்பு சத்து உடலில் செறிபடாமல் எளிதாக கொழுப்பாகவே உடலில் தங்கிவிடும். இப்படிப்பட்டவர்கள் மிக எளிதில் எடை கூடி உடல் பருமனாகிவிடுவார்கள். இப்படிப்பட்ட உடல்வாகு கொண்டவர்கள் உடல் வலிமை மட்டுமே தேவைப்படும் விளையாட்டுப் போட்டிகளில் சிறப்பாக செயல்பட முடியும். இத்தகைய உடல்வாகு உடையவர்களுக்கு மூச்சு குழல் கட்டமைப்பை வலுவாக்கும் வகையான உடற்பயிற்சிகளே நன்மை பயக்கும்.
இப்படிப்பட்டவர்கள் முதலில் சாதாரண ஏரோபிக் உடற்பயிற்சிகளை செய்துவிட்டு பிறகு அனோட்ராபிக் உடற்பயிற்சிகள் எனப்படுகின்ற அதிதீவிர உடற்பயிற்சிகளை வேகமாக செய்ய வேண்டும். இதன் மூலம் இவர்களின் மூட்டுக்கள் வேகமாக செயற்படும். எக்டோமார்க் உடல்வாகுடையவர்கள் எளிமையான உடற்பயிற்சிகளை கூடுதல் இடைவெளி விட்டு செய்ய வேண்டும். ஆனால் அதற்கு நேர் மாறாக எண்டோமார்க் உடல்வாகுடையவர்கள் கூடுதல் வேகத்துடன் கடினமான உடற்பயிற்சிகளை செய்வதே நல்லது
என்கிறார் பேராசிரியர் மார்க்கோ. அதே சமயம் இந்த ரக உடல்வாகுடையவர்கள் உடற்பயிற்சி செய்யும் பொழுது சிலவற்றை கவனத்தில் கொள்வது நல்லது.
உடற்பயிற்சியின் மூலம் நாம் செய்ய விரும்புவது என்னவென்றால், ஒரு பக்கம் படிப்படியாக உடலின் சதைப்பிடிப்பை வலிமைப்படுத்துவது, மறுபக்கம் உடலில் சேர்ந்திருக்கும் கொழுப்பின் அளவை குறைப்பது. இதை நாம் முறையான விகிதத்தில் சரியான முறையில் செய்யவில்லை என்றால் மோசமான குண்டான உடல்வாகுடையவர்களை அது உருவாக்கிவிடும் ஆபத்து இருக்கின்றது
என்றார் பேராசிரியர் மார்க்கோ. அடுத்தது மெசோமார்ப். உடல்வாகு அடிப்படையில் பார்த்தால் இவர்கள்தான் மிகவும் சாதகமான அம்சங்களை கொண்டவர்கள். இப்படிப்பட்டவர்கள் எந்த பெரிய முயற்சியும் செய்யாமலே தடகள விளையாட்டு வீரருக்கு உண்டான உடல்வாகுடன் தோன்றுவார்கள்.
மெசோமார்ப் உடல்வாகுடையவர்கள் இயற்கையிலேயே விளையாட்டு வீரர்கள். இவர்கள் எதை செய்தாலும் அதை சிறப்பாக செய்வார்கள்
என்கிறார் மார்க்கோ. இத்தகைய உடல்வாகுடையவர்களுக்கு சரியான உடற்பயிற்சி என்பது உடல் வலிமையையும் சக்தியையும் அதிகப்படுத்துவனவாக இருக்க வேண்டும். மேலும் சதைகளை வலிமைப்படுத்தும் உடற்பயிற்சிகளும் மூச்சு பயிற்சியை மேம்படுத்தும் உடற்பயிற்சிகளும் சம விகிதத்தில் இவர்கள் மாறி மாறி செய்வது நல்லது. மெசோமார்ப் உடல்வாகுடையவர்கள் இவ்வளவு சாதகமான அம்சங்களை கொண்டிருந்தாலும் இவர்கள் தங்களின் உணவில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்கிறார் மார்க்கோ. காரணம், இவர்களின் உணவில் உரிய கவனம் செலுத்தாவிட்டால் இவர்களின் உடல் கொழுப்பு கூடிவிடும். எண்டோமார்ப் உடல்வாகுடையவர்களைப் போல இவர்கள் விரைவாக உடல் கொழுப்பை சேமித்துக் கொள்ள மாட்டார்கள் என்றாலும் இவர்கள் உணவில் உரிய கவனம் செலுத்தாவிட்டால் உடல் கொழுப்பு சேர்ந்துவிடும் என்கிறார் அவர். அதே சமயம் எக்டோமார்ப் உடல்வாகுடையவர்களைப் போல இவர்கள் என்ன வேண்டுமானாலும் சாப்பிட்டு எளிதில் செறித்துவிடக்கூடியவர்களும் அல்ல. எனவே ஒருவரின் உடல்வாகு என்ன வகையானது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயம் ஒரு வகை உடல்வாகுடையவர்களுக்கு பரிந்துரை செய்யப்படும் உடற்பயிற்சிகளை மற்றவர்கள் செய்யக்கூடாது என்று கட்டுப்பாடு எதுவும் இல்லை. எந்த உடற்பயிற்சிகளை எந்த அளவுக்கு என்ன மாதிரியான இடைவெளியில் செய்ய வேண்டும் என்பதே முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இதில் முக்கியமான விஷயம் உங்களின் நோக்கம் என்ன என்பதில் உங்களுக்கு தெளிவு இருப்பது அவசியம். உங்கள் நோக்கம் உடல் வனப்பை அதிகரிப்பதா அல்லது விளையாட்டு திறனை மேம்படுத்துவதா? உங்கள் தேவை என்ன என்பதை நீங்கள் முடிவு செய்துவிட்டீர்கள் என்றால் அதற்கேற்ற உடற்பயிற்சியையும் உணவு பழக்கத்தையும் உருவாக்க முடியும் என்பதே உடற்பயிற்சி நிபுணர்கள் சொல்லும் அறிவுரை.
அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்கியவர் எல்ஆர் ஜெகதீசன். இது லண்டன் பிபிசியின் தமிழ் ஓசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எம்முடைய இன்றைய நிகழ்ச்சியையும் எம்முடைய கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் எம்முடைய இணையதளமான டபிள்யூ என்ற நிகழ்ச்சி இணையதளத்தில் நேர்கள் கேட்கலாம். வணக்கம் நேர்களை.